إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال رسول الله صلى الله عليه وسلم على وترلالنو நீரற்றன்புடையவனுமாகி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் வல்லவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் மறுமை நால்வரையிலையும் அவர்களை துயர காத்திருக்கும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதிலேயும் என்றென்றும் உண்டாவதாக. வபாத் இறை கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இம்மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை ஏவியிருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் எவைகளை தடுத்து வைத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியும் உலக நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தினும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தில் குர்ஆன் இறங்கிய மாதமும் குர்ஆனுடைய சமூகமும் என்ற தலைப்பிலே பார்ப்போம். கண்ணியமான சகோதரர்களே, நாம் வழிகாட்டியான குர்ஆனை அடைந்த சமூகமாக இருக்கிறோம். எல்லா சமூகத்தினர்களுக்கும் அல்லாஹுவால் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அனைத்து வேதங்களும் அந்தந்த காலங்களிலே வந்த நபிமார்கள் மூலமாக மக்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. அனைத்து வேதங்களுடைய தெளிவுகளையும் அந்தந்த காலங்களிலே வந்த நபிமார்கள் வாழ்ந்தும் மக்களுக்கு முன்னால் உபதேசமாக சொல்லியும் அவைகளை சமூகத்திலே கொடுத்து விட்டு சென்றனர். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்றுதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவால் கடைசி நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் உலகத்திலே அனுப்பப்பட்டு உலகத்திலே அல்லாஹுவால் கடைசி நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள் அல்லாஹுடைய கடைசி வேதமான குர்ஆனை இறக்கப்படுகிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வேதமான குர்ஆனை இறக்கப்பட்ட அவர்கள் அந்த நபி அவர்களுக்கு குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைக்கும் பொழுது அதை அல்லாஹ் எப்படி இறக்கி வைக்கிறான், அந்த குர்ஆனிலே என்னென்ன காரியங்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான்,
கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் இறங்கிய மாதம் என்று நாம் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம், கட்டுரைகள் வரைந்து பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த குர்ஆனும் நானும் எங்கே இருக்கிறேன், குர்ஆன் இறங்கிய மாதமும் நானும் எங்கே இருக்கிறேன் என்பதை அல்லவா சிந்திக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் இறங்கிய மாதம் என்றால் இது சாதாரண ஒரு மாதமாக இருக்க முடியாது. அல்லாஹுவால் கயாமத்துடைய நாள் வரையிலேயும் மக்களுக்கு வழிகாட்டப்படுவதற்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன் அது ஏனைய வேதங்களுடைய சட்டத்திட்டங்களை உள்ளாக்கியதாக, ஏனைய வேதங்களுடைய சட்டத்திட்டங்களை சிலவைகளை மாற்றியதாக ஒரு பூர்த்தியான வேத நூலாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய முறையை பாருங்கள். குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல்லாஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும் பலகையிலே அந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருந்தான். அந்த குர்ஆனை அல்லாஹ் கடைசி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உம்மத்தாகிய எங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு நபியை உலகத்துக்கு அனுப்பினான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எங்களுடைய உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நபியை அனுப்பிவிட்டான். அல்லாஹ்வுடைய கலாமை அல்லாஹ் நமக்கு தருவதற்காக வேண்டி அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கும் நேரத்தை ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் தான் ரமலானுடைய மாதத்தில். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஒரு இரவை தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் இருந்து அல்லாஹ் பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய முதலாவது வானத்தில் அந்த இடத்தில் அல்லாஹ் குர்ஆனை முழுமையாக இறக்கி வைக்கிறான். இறக்கி வைக்கப்பட்டது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அது மிக பரக்கத்தை உடைய ஒரு இரவாகும். எனவேதான் நாம் எல்லோரும் அந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரே நாளை மையமாக வைத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த லைலத்துல் கத்ர் நாம் அதை தேடுவதற்கு இவ்வளவு முயற்சி என்றால் அதற்கு என்று சாப்பாடுகளும், அதற்கு என்று பயன் நிகழ்ச்சிகளும், அதற்கு என்று தௌபா நிகழ்ச்சிகளும், அந்த நாளை அடைவதற்கு என்று ரமலானுக்கு முன்னாலே 27 பயான் யாரு என்று பயான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதும் மேலான கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு ஒரு முக்கியத்தை அந்த நாள் தேடுகிறது என்றால் அந்த நாளிலே இறங்கிய குர்ஆன் அது எவ்வளவு முக்கியமாக இருக்கும். அல்லாஹ் முழு உலகத்துக்கும் வழிகாட்டக்கூடிய குர்ஆனை ஒரே நாளிலே இறக்கி வைக்கிறான். முதலாவது வானத்தில் பைத்துல் இஸ்ஸா என்னும் இடத்தில் அந்த இரவுக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் அந்த இரவிலே இறக்கப்பட்ட குர்ஆன் எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அந்த குர்ஆன் பைத்துல் இஸ்ஸாவில் இருந்து அப்பப்போதே நபி அவர்களுக்கு ஆறுதலாகவும் முன்மாதிரியாகவும் வழிகாட்டுதலாகவும் கட்டளையாகவும் அச்சுறுத்தலாகவும் இப்படியாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கிக் கொண்டே இருந்தான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் இறங்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது குர்ஆன் இறங்கும் காட்சியை பாருங்கள். குர்ஆன் இறங்க ஆரம்பித்ததன் பின்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலையும் அந்த குர்ஆனை காணுவார்கள். எப்படி காணுவார்கள் என்றால், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலையும் நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். நபி அவர்களும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அவர்களும் இருவருமாக எவ்வளவு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு குர்ஆனையும் ஒருவர் ஒருவருக்கு முன்னால் ஓத கேட்பார்கள். இப்படியான வளமை குர்ஆன் முழுமையாக இறங்கும் வரையும் நீடிக்க கடைசி காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரமாகிவிட்டது. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த காலத்துக்கு முன்னால் வந்த ரமலானுடைய மாதத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருகிறார்கள். நபி அவர்களுடன் குர்ஆனை ஓத கேட்பதற்காக வேண்டி வருகிறார்கள், ஓதி காண்பிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த கடைசி ரமலானில் 2 குர்ஆனை ஓத கேட்பதாகவும் குர்ஆனை ஓதி காட்டுவதாகவும் ஒரு விடயத்தை செய்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ரமலானுடைய காலத்திலே இந்த குர்ஆனை ஓத கேட்பதும் இந்த குர்ஆனை ஓதி காட்டுவதும் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடம் இருந்த குர்ஆனை அதே சத்தமாக, அதே மொழிச்சலாக, அதே சொற்கள் முறையாக நபியிடத்திலே கொண்டு வந்து கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இந்த அமலை செய்கிறார்கள் என்றால் இது இந்த ரமலானுடைய மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே குர்ஆன் இறங்கி இந்த ரமலான் மாதத்திலே முதலாவது ஒரு விடயத்தை இனம் காணுவோம். குர்ஆன் என்பது ரமலானுடைய காலத்தில் ஓதுவதும் கேட்பதும் மிக ஒரு முக்கியமான அமலாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி இருக்கிறார்கள். அதைத்தான் இன்று நாம் சில நாடுகளிலே குர்ஆன் ஓதுவதை பார்க்கிறோம். ஹனஃபி மதுகபுடைய ஒரு முறை இருக்கிறது. ஒவ்வொரு ஹனஃபி மதுகபை சேர்ந்தவர்களும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். என்னுடைய கருத்தாகிறது, ஒவ்வொரு மனிதர்களும் குர்ஆனை ஒவ்வொரு ரமலானிலேயும் முழுமையாக ஒரு தடவை கேட்டாக வேண்டும். எனவே ஒரு தடவை முழுமையாக குர்ஆனை கேட்பதாக இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும்? அதற்கு ஒரு முறை அமைக்கிறார்கள். தராவீஹுடைய 20 ரகாத்துகளிலேயும் அந்த குர்ஆனை ஒவ்வொரு ஜுஸுவாக ஓதி பின்னால் இருந்து மாமூம்கள் அந்த குர்ஆனை முழுமையாக கேட்பார்கள். இப்படி கேட்பதை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கட்டாயமாக்குகிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த பத்துவாவை ஏற்ற அவர்களை அவருடைய கருத்தை ஏற்ற மக்கள் அவர்கள் ஹனஃபி மதுகபை உடையவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அவர்கள் இந்த விடயத்தை மிக மிக கண்ணியமாக செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் வியாபாரியாக இருக்கிறார், அவரால் குர்ஆனை முழுமையாக 30 நாட்களும் அல்லது 29 நாட்களும் ஒரு இமாமுக்கு பின்னால் இருந்து முழுமையாக கேட்க முடியாது. அதற்காக வேண்டி சிலர் என்ன செய்வார்கள், நல்ல முறையிலே குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு காரியை எடுத்து வந்து அவரை முன்னால் சொல வைத்து அவருக்கு பின்னால் இஷாவுடைய தொழுகை முடிய அங்கே தராவிகை ஆரம்பிப்பார்கள். அது பஜ்ருடைய நேரம் வரைக்கும் தராவிகாக இருக்கும். ஒரே இரவிலே 30 ஜுதுவுகளையும் அந்த காரிக்கு பின்னால் இருந்து கேட்பார்கள். அந்த காரிக்கு சந்தோஷமாக ஹதியாக்களையும் கொடுப்பார்கள். இந்த அளவுக்கு குர்ஆனை கேட்பது ஒரு முக்கியமான அமல் என்பதற்காக வேண்டி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் ஹதீசுக்கும் குர்ஆனுக்கும் சொன்ன விளக்கத்தை ஏற்று அந்த ஹனபி மதபுக்குரிய மக்கள் செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லும் ஃபத்வா பிரகாரம் அப்படியான குர்ஆனை கேட்கும் முயற்சியிலே இருந்தாலும் கட்டாயம் என்ற முயற்சியிலே இல்லாததன் காரணமாக நாம் இன்று புதிய அறிமுகமாக குர்ஆனை ஹாபிஸ்மார்கள் மூலமாக அங்கே ஓத கேட்கிறோம் தராவிஹி தொழுகையிலே. அதுவும் துரதிருஷ்டமாக அன்பானவர்களே, இடையிலே சிலருக்கு அந்த பாக்கியம் முழுமையாக கிடைக்காமல் போவதையும் பார்க்கிறோம். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் குர்ஆனை ஓத கேட்க வேண்டும். குர்ஆன் அது ஓதுவதை கொண்டு சிறப்பாக்கப்பட வேண்டும். குர்ஆன் மிக கண்ணியமான ஒன்றாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு வகையிலே ஒரு பொருளுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வைத்திருப்பதிலே குர்ஆனை போல கண்ணியம் வைத்த ஒன்றையுமே காண முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் இன்னும் ஒன்றை பாருங்கள், குர்ஆனை ஓதவும் கேட்கவும் ஒரு அமலாக தராவிஹிக்கு பின்னால் ஹிஸ்புடைய மஜ்லிஸ் என்ற பெயரிலே மஸ்ஜிதுகளிலே ஏற்பாடு செய்கிறார்கள். இது ஏதோ மஸ்ஜிதிலே வரக்கூடிய சிறிய பிள்ளைகளை உட்கார வைத்து பரிசு கொடுப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அமல் அல்ல. அல்லது வயதானவர்களை அமர்த்தி அவர்களுக்கு வேலை இல்லை என்பதற்காக வேண்டி ஓத வைப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அமல் அல்ல. அல்லது மஸ்ஜிதுடைய இமாமை வீட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் ஹிஸ்புடைய மஜ்லிஸ் முடிந்தால் தான் போக முடியும் என்று அவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் அவரை திரும்ப ஒரு தடவை அமர வைத்து அங்கே அந்த சடங்கு ரூப அமலை செய்வது அதுவுள்ள ஹிஸ்புடைய மஜ்லிஸ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஹிர்புடைய மஜ்லிஸ் என்பது நாம் ஒவ்வொருவர்களும் ஆசிரியர்களும் உலமாக்களும் படித்தவர்களும் படியாதவர்களும் முதலாளிகளும் தொழிலாளிகளும் எல்லோருமாக அங்கே அமர்ந்து கலகலப்பாக மிக அழகாக ஒரு ஆலிமையோ ஹாவிதையோ முன்னால் வைத்து குர்ஆனை கேட்பதும் குர்ஆனை திருத்துவதும் குர்ஆனை அலங்கரிப்பதும், இதுவே ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் செய்த அமலை நாம் செய்கிறோம் என்பதற்குரிய அடையாளமாகும். கண்ணியமானவர்களே, இதுவரைக்கும் அந்த ஹிஸ்புடைய மஜ்லிஸை நாம் முறையாக இனம் காணாமல் இருந்தால் இந்த ஹுதுபா பிரசங்கம் என்னுடைய மௌத்து வரைக்கும் அந்த அமலை நான் நீடிக்க வேண்டும், அதை நியாயமாக செய்ய வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், அதிலே நான் ஒருவனாக பங்கு கொள்ள வேண்டும் என்ற உணர்வுள்ளவர்களாக அப்படியான மஜ்லிஸ்களை நாம் சிறப்பாக்குவோம். கண்ணியமான சகோதரர்களே, தராவிகிக்கு பின்னால் முடியாதா? சஜிருக்கு பின்னால் வைத்துக் கொள்வோம், லுஹருக்கு பின்னால் வைத்துக் கொள்வோம். முடியுமான நேரத்தில் இதை வீடுகளிலே வைத்துக் கொள்வோம். எங்களுடைய மனைவி ஓதுவதை நாம் கேட்போம், நாம் ஓதுவதை மனைவி கேட்கட்டும். என்னுடைய பிள்ளைகள் ஓதுவதை நாம் கேட்போம், நாம் ஓதுவதை பிள்ளைகள் கேட்கட்டும். வீட்டுக்குள் ஹிர்புடைய மஜ்லிஸ்களை வைக்க முடியும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வீடுகளை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபிரஸ்தானங்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம். கபிரஸ்தானம் என்றால் என்ன? அங்கே குர்ஆன் ஓதப்படுவது கிடையாது. குர்ஆன் ஓதப்படாத வீடு அது பாழடைந்த வீடு. பாழடைந்த வீட்டுக்குள் பேய் பிசாசுகள் உள்வாங்கப்படும். எனவேதான் சில வீடுகளிலே ஊசலாட்டம் என்று சொல்லுவார்கள். இமாமை அழைத்து சென்று பக்கராவை சொல்லுவார்கள். சூரா பக்கராவை ஓதி ஊசலாட்டத்தை வெளியிலே அனுப்புவதற்காக வேண்டி யோசிக்கக்கூடிய நாம் குர்ஆனை டெய்லி குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான முசைபத்து நாம் ஒரு பொழுதும் ஆளாகிக் கொள்ள மாட்டோம். எனவே வீடுகளை பேய்பிசாசிகள் வரும் பாழடைந்த வீடாக மாற்றக்கூடாது என்றால் வீட்டுக்குள் குர்ஆன் ஓதக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இரவு நேரங்களிலே நான் வெளியிலே செல்லுவேன், அங்கே சகோதரர்கள் அவர்களுடைய வீடுகளை பகல் வேளையிலே நான் வெளியிலே சென்றால் என்னால் அறிமுகம் காண முடியாது. காரணம் என்னவென்றால் அங்கே யகூதிகளுடைய வீடுகளும் கலந்திருந்த ஒரு காட்சியை பார்க்க முடியும். இது மதீனாவுடைய காட்சி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், வெளியிலே செல்லக்கூடிய என்னால் இது யகூதியுடைய வீடா, இது ஒரு முஸ்லீமான அஷ்அரி நண்பருடைய வீடா என்று என்னால் கண்டு கொள்ள முடியாது. எனவே இரவு நேரத்தில் நான் வெளியிலே சென்றால் இது ஒரு அஷ்அரியாவான அஷ்அரியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீமான சகோதரனின் வீடு என்று என்னால் எண்ணி பார்க்க முடியும். காரணம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இரவு நேரத்திலே அவர்கள் தொழிலே இருந்து வீட்டுக்கு வந்திருப்பார்கள். வீட்டுக்கு வந்தவர்கள் சமைத்ததை சாப்பிட்டு விட்டு படுத்துறங்குவது அல்ல, குர்ஆனை வீட்டுக்குள் ஓதுகிறார்கள். குர்ஆனுடைய சத்தம் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றது. எனவே நபி அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனுடைய சத்தம் வெளியிலே வருவதன் காரணமாக இது அஷ்அரியா நண்பருடைய வீடு என்பதை நான் எண்ணி இனம் காண முடியும் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு கிராமத்துக்குள் இரவு நேரத்தில் நுழைவதாக இருந்தால் இது ஒரு முஸ்லீமுடைய வீடு என்று எப்படி இனங்காண முடியும்? நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. குர்ஆனுடைய சத்தம் அந்த வீட்டுக்குள் இருந்து வெளியே வருவது ஒரு முஸ்லீமுடைய வீடாக இருக்கும் என்பதை சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாம் இன்று நம்முடைய சந்தோஷங்களையும் நம்முடைய கவலைகளையும் பரிமாறும் முகமாக நம்முடைய வீட்டுடைய இரவு நேரங்களை எப்படி வைத்திருக்கிறோம்? அங்கே என்னென்ன விடயங்கள் பரிமாறப்படுகின்றன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, வீட்டுக்கு முன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லது பிஸ்மில்லாஹி தவக்கல் டு அல்லாஹ் இப்படியானவைகளை போட்டு வைப்பதனால் அந்த வீடு இஸ்லாமிய வீடாக முடியாது. அந்த வீட்டுக்குள் குர்ஆனுடைய ஓதும் சத்தம் வெளியிலே வரும் பொழுதுதான் அது உண்மையான முஸ்லிமுடைய வீடாக இருக்க முடியும். ஓதக்கூடிய துவாவை எல்லாம் வெளிவாசலுக்கு போகும் துவா அங்கே டாய்லெட்டுக்கு முன்னால் இருக்கிறது, அறைக்கு போகும் பொழுது எதை சொல்ல வேண்டும், வீட்டுக்குள் வரும் பொழுது எதை சொல்ல வேண்டும், துவாக்கள் எல்லாம் அங்கே அங்கே பலகைகளிலேயும் சுவர்களிலேயும் ஒட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அன்பானவர்களே, இதுவும் ஒரு வகையான இஸ்லாத்துடைய மடத்தனமான பின்பற்றும் முறையாக மாறிவிடும். எனவே எழுதுவதன் நோக்கம் வாழ்க்கையிலே உருவாக்குவதற்காக வேண்டி என்னுடைய ஆட்டோவிலோ என்னுடைய வாகனத்திலோ என்னுடைய வீட்டிலோ அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை ஒட்டியதனால் அங்கே குர்ஆனும் ஹதீஸும் இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை பரிமாறக்கூடிய தன்மை இருந்தால் அன்பானவர்களே, இதுவே குர்ஆனிய வீடாக இருக்க முடியும். எனவேதான் எங்களுடைய வீடுகளை நாம் கபிரஸ்தானங்களாக ஆக்கிக் கொள்ளாமல் வீடுகளிலே குர்ஆன் ஓதும் வளமையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். குறைந்த பட்சம் இரவிலே வீட்டுக்கு வரக்கூடிய நாம் வீட்டுக்குள் குர்ஆனை ஓத வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள், என்னையும் உங்களையும் போன்றவர்கள் அல்ல. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் உங்களால் பாவம் நடக்க முடியாது என்று அல்லாஹ் பரிசுத்தமாக்குகிறான். பாவம் செய்து மன்னிப்பது அல்ல, பாவம் செய்ய முடியாது, நீங்கள் பாவம் செய்ய முடியாது என்று அல்லாஹ் பாவத்தை விட்டு நபி அவர்களை தூரமாக்கி விடுகிறான். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்குவதற்கு முன்னால் சூரத்துல் முல்கையும், சூரத்துல் முல்க் என்பது தபாரக் அல்லதி சூரா, சூரா முல்கையும் சூரத்து சஜதாவையும், சூரத்து சஜதா என்பது அலிஃப் லாம் மீம் தன்ஸிலுல் கிதாப் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜும்மாவுடைய தினத்திலே ஃபஜ்ருடைய தொழுகையிலே முதலாவது ரகாத்திலே இமாம் ஓதக்கூடிய அந்த சூரத் கண்ணியமானவர்களே, இந்த இரண்டையும் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இரவையிலே ஓதாமல் தூங்க மாட்டார்கள். எனவே தான் ஒரு தடவை இந்த விடயங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் போதிக்கிறார்கள். நாம் இப்பொழுது யோசிப்போம், நான் ஒவ்வொரு நாளும் இரவையிலே எவைகளை ஓதாமல் தூங்காமல் இருக்கிறேன்? முதலாவது குரானை தொடுவதற்குரிய சந்தர்ப்பம் எனக்கு இருக்கிறதா? குரானை பிடிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் எத்தனை சதவீதங்கள் எனக்கும் குரானுக்கும் சம்மதம் இருக்கிறது? எத்தனை ரமலான் வந்து செல்லட்டும் கண்ணியமானவர்களே, நானும் குரானும் எங்கே இருக்கிறேன்? இதைத்தான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். எனவேதான் ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணத்தின் பொழுது ஒரு இடத்திலே கூடாரம் அமைக்கிறார்கள். அந்த கூடாரத்தை அமைத்து அவர்கள் தங்குகிறார்கள். கூடாரத்துக்கு அருகாமையில் ஒரு மனிதர் வந்து நின்று அங்கே சூரத்துல் முல்கை ஓதிக்கொண்டிருக்கிறார். இந்த கூடாரத்துக்குள் இருக்கும் மனிதர், ஏன் இவர் சூரத்துல் முல்கை ஓதுகிறார் என்று கேட்கும் பொழுது அவருக்கு அது ஆச்சரியம். இந்த காரியத்தை பார்த்தவர் அவருக்கு விளங்கிவிட்டது, இந்த கூடாரம் ஒரு கபர் இருக்கும் இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கூடாரத்தை அமைத்தேன், அங்கே நான் குடியிருந்தேன், ஒருவர் வருகிறார் சூரத்துல் முல்கை ஓதுகிறார் என்று சொன்ன பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு எப்படி தெரியுமா சொன்னார்கள், சூரத்துல் முல்க் இருக்கிறது கபராலியுடைய கபருடைய தண்டனையை குறைக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கபிரிஸ்தானுக்கு எத்தனை தடவைகள் நாம் சென்று வருகிறோம், அங்கே அந்த கபருக்கு மேலால் பூ பூத்திருக்கிறதே, இங்கே கபரிலே காடு வளர்ந்திருக்கிறதே, இங்கே பாதை போட வேண்டி இருக்கிறதே, இதைத்தான் கதைக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் எத்தனை பேர்கள் கபிரிஸ்தானிலே எனக்கு இத்தனை வயது வந்திருக்கிறது, ஒரு கபராளியுடைய கபருக்கு அருகாமையில் சென்று அவருடைய கபருடைய நோவினை குறைக்க வேண்டும் என்று அவருக்காக வேண்டி நாம் சூரா முல்கை ஓதி இருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லா அவர் ஏன் சூரா முல்கை ஓதினார்? அங்கே இருக்கும் கபராலியுடைய கபருடைய வேதனையை இந்த சூரா முல்க் குறைக்கும் என்று சொல்லி காட்டினார். கண்ணியமான சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகளும் அவர்கள் காட்டிய முன்மாதிரிகளும் அது போன்ற இனிமையான வாழ்க்கை யாருக்குமே காட்டவும் முடியாது, யாருக்குமே செய்யவும் முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே தான் இந்த சூரா முல்கை நாம் கபராலிக்காக வேண்டி ஓதுவது ஒரு பகுதி. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் சூரத்துல் முல்கை ஓதுவாரோ இவரையும் அல்லாஹ் கபருடைய தண்டனையில் இருந்து பாதுகாப்பான். இவர் இறந்ததன் பின்னால் கபருடைய தண்டனை அவனை தண்டிப்பதற்காக வேண்டி அந்த சூரா முல்கு விடாது இவரை பாதுகாக்கும். எனவே சூரா முல்குக்கு இன்னொரு பெயர் அல் முஞ்சியா, பாதுகாக்கக்கூடியது என்பதையும் நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும். எதை விட்டு பாதுகாக்கின்றது? கபருடைய வேதனையை விட்டு அந்த சூராமுல் நம்மை பாதுகாக்கும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, நாம் குரானுடைய தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அருமை சஹாபாக்கள் இந்த குரானிய தொடர்பை ஓதுவதன் மூலமாக வாழ்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில இணைத்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோயிலே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் நோயாளியை விசாரிப்பதற்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் நோயாளியாக இருக்கிறார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் யாரு தெரியுமா? மிகவும் அழகிய ஃபத்வாக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சஹாபியாக இருக்கிறார்கள். நபியுடைய காலத்தில் ஃபத்வா கொடுக்கும் தகுதி பெற்ற ஒரு சஹாபியாக அப்துல்லா பின் மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய சஹாபி இருக்கிறார்கள். இவர்கள் நோயிலே இருக்கிறார்கள். அந்த நோயும் பயங்கரமான நோய். நோய் விசாரிக்க வந்த உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், மாதா தஸ்தகி, என்ன முறைப்பாடு செய்கிறீர்கள், என்ன வருத்தம் உங்களுக்கு? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? துனூபி, என்னுடைய பாவங்களை நான் முறைப்பாடு செய்கிறேன். அந்த சஹாபி நபியுடைய வார்த்தையால் போலப்பட்டவர்கள், நபியுடைய காலத்திலே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் தகைமை பெற்றவர்கள். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களிடத்திலே சென்று ஏதாவது சட்ட பிரச்சனை கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், அவரிடத்திலே போய் கேளுங்கள், என்னை விட அவர் தகுதியானவர். மேலான கண்ணியமான சகோதரர்களே, நபியுடைய காலத்திலே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லும் தகுதி பெற்றவர் அவர் சொல்கிறார், என்னை விட அவருக்கு இந்த விடயம் தெரியும். இன்று குர்ஆனையே சம்பந்தப்படாதவர்கள், குர்ஆனுடைய தர்ஜுமாவை சம்பந்தப்பட்டவர்கள், அல்லது ஒரு சில விடயங்களை பயானிலே கேட்டவர்கள், சுபஹானல்லாஹ், ஃபத்வாக்கள் கொடுப்பதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை பூமியுடைய நடுக்கங்களும் பூமியுடைய அதிர்வுகளும் பூமியுடைய வெள்ளப்பெருக்குகளும் இவருடைய ஃபத்வாவின் காரணமாக இருக்குமோ என்று யோசிக்கும் அளவுக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை, பிச்சை காரனுக்கு வேகமாக 10 ரூபாயை எடுத்து கொட்டுவதை போல நாம் இன்று எல்லாரும் வேகம் வேகமாக ஃபத்வாக்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் வாட்ஸ்அப் என்ற பெயரிலும் அல்லது ஃபேஸ்புக் என்ற பெயரிலும் எத்தனை ஃபத்வாக்களை பார்க்க முடியும். உலமாக்கள் மௌனம் சாதிக்கிறார்கள், உலமாக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், உலமாக்கள் அன்பாக ஃபத்வாக்களை சொல்கிறார்கள். அவசரப்பட்டவர்கள் ஃபத்வாவை யார் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எப்படி ஃபத்வாவை அறிய வேண்டும் என்ற ஒன்றுமே தெரியும் இருந்து கொண்டு நாம் அதிகமான ஃபத்வாக்களை சொல்லி சமூகத்திலே பிளவுகளையும் ஏற்படுத்தி நான் ஒரு முஸ்லீம் என்ற பெயரிலே நான் ஒரு இயக்கமாகவும் மாறுவதை பார்க்கிறோம். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, என்றுமே நாம் முஸ்லீம்கள், நாம் உலமாக்களை அணுகி அவர்கள் சொல்லும் புத்திமதிக்கு கீழாக சென்றால் நம்முடைய வழிகாட்டல் அதிலே ஏற்பட்டுவிடும். நான் உலமாவை போல நன்கு சிறந்து விளங்கி அறிந்தவனாக இருந்தால் நான் செயல்பட முடியும் ஃபத்வா கொடுக்கும் பொழுது, அதற்கு தகுதியுள்ளவனா என்பதை பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் சொல்கிறார்கள், நான் நோயாளியாக இருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் காரணமாக இருக்கிறது. கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, ஒரு வைத்தியரை சொல்லட்டுமா? அவர்கள் சொன்னார்கள், வைத்தியர் தான் நோயை தந்திருக்கிறார், வைத்தியர் தான் நோயை தந்திருக்கிறார். இப்பொழுது எப்படி பதில் சொல்வது? வைத்தியர் நோயை தந்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி வைத்தியம் செய்வது? இப்பொழுது கேட்கிறார்கள், நீங்கள் நோயாளியாக இருக்கக்கூடியவர், பைத்துல் மாலிருந்து உங்களுக்கு பணம் ஒதுக்கட்டுமா? அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் மாலுடைய தேவை எனக்கு கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பு வேண்டும். நாம் இன்று ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், எங்களுடைய ஈமானுடைய தரம் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்றால், ஊர் ஊராக நான் தேவையுடையவன் என்று பணம் சேர்த்தும் நிர்பந்த நிலைக்கு எங்களுடைய ஈமான்கள் சமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், கெட்ட அமல்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் பாரதூரமான நோய்களை விட்டும் என்னை பாதுகாத்திருவாயாக. பயங்கரமான நோய்களை விட்டும் நாம் பாதுகாக்க வேண்டும். பயங்கரமான நோய் வந்துவிட்டாலே மனிதனின் நிலைமை போகக்கூடிய வைத்தியர் லட்சக்கணக்கை கேட்கும் பொழுது இவனுக்கு மண்டை குழம்புகிறது, அடுத்த கட்டம் யோசனை வருகிறது, நான் சுஜூதிலே விழ வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், ரப்பை நெருங்க வேண்டும். அதுவல்ல அவனுக்கு தெரிகிறது, நான் கடிதத்தை மஸ்ஜிதிலே எடுக்க வேண்டும், ஊர் ஊராக திரிய வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இப்படி சிலர் நோயானதன் காரணமாக சமூகத்திலே பலர் திருடர்களாக இருக்கிறார்கள். நோயாளி இறந்து விட்டார், இன்னும் அந்த நோயாளியின் பேரிலே பணம் சேர்க்கும் எத்தனையோ கயவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஈமானி ருசியை அடைந்த முறை இப்படித்தான். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் சொல்கிறார்கள், பைத்துல் மாலுடைய தேவை எனக்கு கிடையாது, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இப்படியான சந்தர்ப்பத்தையும் நம்பிக்கையையும் உறுதியான மௌத்தையும் நசீவாக்க வேண்டும். எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் அல்லாதவர்கள் யாரும் எனக்கு தேவை கிடையாது, அல்லாஹ் என்னை படைத்தவன், பரிபாலிக்கிறவன், என்னுடைய தேவைகளை அவனுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் ரப்பிடத்தில் கையேந்தும் ரமலானாக நாம் ஒவ்வொருவரும் ஆக்கிக் கொள்வோம். அப்துல்லா பின் மசூத் சொன்னார்கள், எனக்கு பணத்துடைய தேவை கிடையாது. இவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களுடைய பெண் மக்களுக்கு அந்த பணம் பிரயோஜனமாக இருக்கட்டுமே. அதிகமான குமரிகள் இருக்கிறார்கள், தந்தையுடைய பேச்சை பாருங்கள், ஒவ்வொரு தந்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தந்தையுடைய பேச்சை பாருங்கள், தந்தை நோயிலே இருக்கிறார்கள், இந்த நோய் ஆபத்தான நோயாக இருக்கிறது, சக்கராத்துடைய தெளிவுகள் காணப்படும் நோய். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பெண் மக்களுக்கும் பைத்துல் மாலுடைய தேவை கிடையாது. இன்று எல்லோரும் பேசுகிறார்கள், பேசுவது சரியோ பிழையோ, நானும் அந்த அனுபவத்திலே இருக்கிறேன். பலரும் சொல்லுவார்கள், ஒரு ஆசிரியனாக மாறினால் நல்லா இருக்குமே, சேவைக்காக வேண்டி சொல்லவில்லை, நீ நோயாளியானாலும் உனக்கு பென்ஷன் வந்து கொண்டிருக்கும், வேறுக்காமல் பணம் கிடைக்க வேண்டும், பிறருடைய பணத்தை நீ வீட்டிலிருந்து சாப்பிட வேண்டும். அதற்குரிய சட்ட திட்டங்களை உலமாக்களத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, தொழில் செய்யாமல் நீ செய்த காலத்துக்கு இன்னும் சில காலம் உனக்கு சும்ம சும்மாவாக பணம் கிடைக்க வேண்டும். எனவே ஒரு அரசாங்கத்தில் செய்து கொள், உனக்குரிய ராஜிக் அல்லாஹ் என்பதை போல கதைக்கும் எத்தனையோ ஈமான் குறப்பாடுள்ளவர்கள் நாம் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு தந்தை எப்படி சொல்ல வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை பைத்துல் மாலை ஒதுக்கி கொடுங்கள், திருமணம் முடிக்காத குமரிகள் நகை செய்ய வேண்டும், உடுப்பு வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், மாப்பிளை பார்த்து கொடுக்க வேண்டும் சொல்ல வேண்டுமா? கண்ணியமானவர்களே, எத்தனையே நாம் சொல்ல வேண்டும். அதற்கு மாற்றமாக அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னார்கள், எனது பெண் மக்களுக்கும் பணத்துரிய சேவை கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அப்படியான பெற்றோர்களாக இருக்கும் பெற்றோர்கள் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. சொன்னார்கள், என்னுடைய பெண் மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், சூரா வாக்கியாவை ஓதுவதற்காக வேண்டி அவர்கள் ஒவ்வொரு நாளும் சூரா வாக்கியாவை ஓதுகிறார்கள். எனவே நபி அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், இந்த ஹதீஸ் நபி அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், யார் ஒவ்வொரு நாளும் சூரா வாக்கியாவை இரவையிலே ஓதுகிறார்களோ, லம் துசிபு ஃபாகத்துன் அபதா, அவருக்கு ஒரு காலமும் பஞ்சம் ஏற்படாது. இந்த ஹதீஸை பலகீனம் என்ற ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டாலும், இந்த சம்பவம் நபியுடைய காலத்திலே நடந்ததை வைத்து பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் அங்கே உறுதியாக்கப்படுவதனால் இந்த ஹதீஸ் அங்கே உறுதியாக்கப்படுகிறது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, நாமும் சூரா வாக்கியாவை எங்கள் பெண் மக்களுக்கு, எங்கள் ஆண் மக்களுக்கு, எங்கள் மனைவிமார்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அவர்கள் என்னுடைய கடையின் பணத்தை நோக்கமாக கொள்ளக்கூடாது, என்னுடைய மகனின் வியாபாரத்தை நோக்கமாக கொள்ளக்கூடாது, பிள்ளைகள் தந்தையுடைய பணத்தையோ தந்தையுடைய வாகனத்தையோ சொத்து செல்வத்தையோ நோக்கமாக்க கூடாது. அவர்கள் தந்தைய தந்தை இருந்தாலும் மறைந்தாலும் ரப்பிருக்கிறான் என்று வாழும் பிள்ளைகளாக உருவாக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு உணர்வு உருவாக்கப்படும் பொழுதுதான் இந்த ரமலான் இது குரானிய மாதமாக இருக்கும். அந்த நிலைமை மாறி பிச்சைக்காரர்கள் அதிகமாகி ஊர் ஊராக முஸ்லீம்கள் பிச்சை கேட்க அறைகிறார்கள். ஜகாத் எடுப்பதற்கு என்று பெரியோர் கூட்டம் அங்கே போம் நிறுத்தி போலினில் இருக்கிறார்கள், தரவில்லை என்று மஸ்ஜிதன் கோபிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இதுவே மிக பெரும் கிராமத்தின் சோதனையாக மாறிவிடும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆனிய துரத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை பார்ப்பதற்கும் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். மூன்று விடயங்கள் அல்லாஹ் பார்ப்பதற்கு நன்மை வைத்திருக்கிறான். அதிலே குர்ஆனை பார்ப்பதற்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நன்மை வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆனை வுது இல்லாமல் தொட முடியாது, அப்படி அல்லாஹ் கண்ணியமாக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனை உழுவுடன் தொட வேண்டும், குர்ஆன் அது உழுவுடன் தொடப்பட வேண்டும். இதே போல கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் கண்ணியமானது ஓதும் பொழுதெல்லாம் இந்த குர்ஆன் ஓதக்கூடிய மனிதனின் உள்ளம் பிரகாசமாகும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைக்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த ரப்புடைய பெயரை சொல்லி குர்ஆனை ஓதுங்கள் அல்லது படியுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, எக்கர என்று அல்லாஹ் ஆரம்பிக்குகிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தனி மனிதனாக இருக்கிறார்கள், அல்லாஹ் நபியை பார்த்து முழு மக்களுக்கும் மறுமையினால் வரை பேசுகிறார், எக்கரா நீங்கள் படியுங்கள் அல்லது ஓதுங்கள். எப்படியோ கருத்தை வைத்துக் கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, எக்கரா என்றால் ஓதுங்கள் என்றால் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா ஓதுங்கள் என்று தான் சொல்லி இருக்கிறான் என்று விளக்கம் வைத்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தன்னுடைய நபி குர்ஆனை ஓதும் பொழுது கூர்ந்து கவனிப்பதை போல வேறு எதையும் அல்லாஹ் கூர்ந்து கவனிப்பது கிடையாது. அவ்வளவு குர்ஆன் இன்பகரமானது. அல்லாஹ் நபி ஓதும் பொழுது கூர்ந்து கவனிக்கிறான். கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், நபியை ஆய்வு செய்வதற்காக வேண்டி சில ஜின்கள் வருகிறார்கள், நபியிலேயே குர்ஆனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சூரா ஜின்னிலே சொல்கிறான், குர்ஆனை கேட்ட ஜின்கள் சொல்கிறது, குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின், நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, ஜின்களிலே சிலர் குர்ஆன் ஓதுவது கேட்டார்கள், கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாம் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம், ஃபஆமன்னா பிஹி, அதை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று குர்ஆனை கேட்ட மாத்திரத்தை அந்த ஜின் அனைத்து பேர்களும் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ஜின்னிலே ஆரம்ப வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் கேட்பதன் மூலம் ஈமான் உள்ள மனிதனாக மாற்றும், இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அழகாக்கும். எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை பிஹஸன், கபலை தேய்ந்த துணியிலே ஓதுங்கள், குர்ஆன் குரான் கவலை சேர்ந்த துணியில இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே குரானை நீங்கள் அழிதழுது ஓவுங்கள், அழுகை வரவில்லையா அழுவது போன்று நடித்தோவுங்கள், குரானை அழகிய முறையிலே முறையாக ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானை பற்றி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, குரானை அல்லாஹ் ஓதுமாறு சொல்கிறான். நபி அவர்கள் ஓதுகிறார்கள், இன்பத்தை சொல்கிறார்கள், குரானை கேட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். எனவே குரானை அல்லாஹ் ஓதுமாறு சொல்கிறான், குரானை ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஓதுங்கள். எதை ஓத வேண்டும்? 6666 ஆயத்துக்களையும் அல்லாஹ் ஓதுமாறு சொல்கிறான். ஓதுங்கள் என்ற விளக்கம் சொல்லப்படும் பொழுது இன்னொரு விளக்கம் சொல்லலாம், அல்லாஹ் படியுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் குரானை படியுங்கள் என்று சொல்கிறான், எக்ரா படியுங்கள், பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய பெயரை சொல்லி படி என்று அல்லாஹ் சொல்கிறான். எதை படி என்று சொல்கிறான்? பின்னால் அல்லாஹ் ஆயத்துக்களை இறக்கி 6666 ஆயத்துக்களையும் அல்லாஹ் சொல்கிறான், படியுங்கள், இதை படியுங்கள், உங்களுக்கு இன்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்குரிய பதிவு புத்தகம் கிடைத்திருக்கிறது, சட்டக்கோர்வை கிடைத்திருக்கிறது, இதை படியுங்கள் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, நாமும் குரானை படிக்க வேண்டும். மாற்றமாக ஓதுங்கள் என்று சொல்லிவிட்டு குரானை ஓதி மட்டும் மூடி வைக்கக் கூடாது. படியுங்கள் என்ற கருத்தையும் எடுப்போம், படியுங்கள் என்ற கருத்தை எடுத்துவிட்டு வேறு எதையோ படிக்கக்கூடாது. இந்த 6666 ஆயத்துக்களையும் படித்து இந்த ரமலானின் குரானிய ரமலானாக குரானிய சமூகமாக மாறுவோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஏற்றல் புரிவானாக. யாரா புற முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யாரா எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அனைத்து திசைகளையும் நிம்மதியும் சமாதானத்தையும் உருவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், குரானுடைய வாழ்க்கையை வாழ்ந்து குரான் பிரகாரம் மௌத்தாகும் பாக்கியத்தை நசிபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், குரானை படிக்கும் சந்தர்ப்பங்களையும் சூழல்களையும் இந்த கிராமத்திலேயும் ஏற்பாடு செய்து தந்துடுவாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு அடியார்களும் அப்பப்போ எது தேவையோ அவைகளை படிக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசிபாக்கிடுவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Allah